பேதுரு 1:17 நான் வாசிக்கிறேன். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பேதுரு நமக்கு பரிசுத்தமா வாழ்வதற்கு அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராரு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இது வந்து ரொம்ப பாடுகள் அனுபவிக்கிற மக்களுக்கு பேதுரு எழுதிட்டு வர்றாரு. ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில் இருக்கிற மக்களுக்காக இவர் எழுதிட்டு வர்றாரு. அவங்களுடைய மனது கஷ்டங்கள்னால உபத்திரவங்களால் நிறைந்திருக்கிற மனசை உயர்த்தி அவங்களை என்கரேஜ் பண்றாரு. ஆரம்பத்தில் எவ்வளவு மகிமையான ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது பாருங்கள். தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் நமக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்கிறார். மறுஜென்மம் கொடுத்தது மாத்திரம் இல்லாம பூமியில நமக்கு ஒன்றும் இல்லையேன்னு கவலைப்படுற மக்களே, பூமியில அழியிறதுன்னு கவலைப்படுற மக்களே, உங்களுக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் தேவன் பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறாருன்னு அதெல்லாம் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்திட்டு இவ்வளவு செஞ்ச தேவனுக்கு நாம் காட்ட வேண்டிய மறு உத்தரவு என்ன? நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஒரு விதத்துல அவர் சொல்ற வசனங்களை கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு வர பாடுகள் கூட இந்த வாழ்க்கையில நம்மளை வந்து பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நம்மளை மாத்துது. ஏன் நம்ம பாடுகளை பத்தி அவர் என்ன சொல்றாரு? அவசியமானதால் இல்லைங்களா, அவசியமானதால் கொஞ்ச காலம் பலவித சோதனைகளால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் அப்படின்னு அவரு சொல்லிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் 5 படிகள் சொல்லிட்டு வந்தார் பரிசுத்தமாகிறதுக்கு. நம்ம 5 படிகளும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம், விவரமாக பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதுல கடைசி படி போன வாரம் நம்ம பார்த்தோம், அதான் 17வது வசனத்துல என்ன வருது? நம்முடைய பிதாவாகிய நீதிபதிக்கு நாம் பயப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணும்? பிதாவாகிய நீதிபதிக்கு பயந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நமக்கு சொல்றத நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம ரொம்ப ஈஸியா வாழ்ந்துடுறோம் வாழ்க்கையை இல்லைங்களா, பயமே இல்லாம வாழ்ந்துடுறோம். ஆனா இந்த வசனம், இந்த வசனத்தினுடைய குறிக்கோள் பாத்தீங்கன்னா 17வது வசனத்தை என்ன நமக்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு ஒரு பேலன்ஸ்டு பயம், ஒரு பேலன்ஸ்டு பயம், ரெண்டு பக்கமும் ஒரு பயம் இருக்கணும். ஒரு பக்கம் என்ன மாதிரி பயம்னா, அவர் நம்முடைய பிதா, நமக்கு இவ்வளோ இறக்கம் செஞ்சு இவ்வளோ அன்பு கூர்ந்த இவ்வளோ நம்மளை நேசிச்ச அப்பா, அவர் நம்முடைய அப்பா, நம்ம தாயை விட பெரிய அன்பு கூர்ந்தவர் அவருடைய அப்பா. அவருடைய மனசை நம்ம துன்புடுத்தாம நடந்துக்கணும்னு ஒரு பயம், ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நேசிச்சு இருக்கிறாரு. அவரை நம்ம துன்புடுத்துற மாதிரி, துக்கம் தருகிற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாதேன்ற இருக்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் அது. ரெண்டாவது, அவர் நம்முடைய நீதிபதி, எந்த மனுஷனையும் பட்சபாதம் இல்லாமல் தன்னுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிற நீதிபதியா இருக்கிறார். அது நமக்கு பயத்தை உறுத்தணும். உங்களுக்கு தெரியல, அந்த வசனம் பயத்தை ஏற்படுத்துறதுக்காக எழுதப்பட்டு ஒரு ஒரு கலந்த பயம்னு சொல்லலாம், ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒரு பயம். அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு இப்ப பேதுரு அந்த பகுதியை முடிக்கிறார். நம்முடைய கடமையின் பகுதியை முடிக்கும் போது ரொம்ப அழகா 18:19 அதை முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான வசனம் புதிய ஏற்பாடுலயே. அந்த வசனம் வந்து நம்முடைய மீட்பை பத்தி பேசுதுங்க, நம்முடைய ரிடெம்ஷன். பாருங்களேன் அந்த வசனம் 18:19, நாம் மீட்கப்பட்டது வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்லாமல் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம்னு வரும்போது அது மீட்பை பத்தி பேசுது அந்த வசனம். ஏன் அந்த 2 வசனத்தை கொண்டு வர்றாருன்னு மொத்த வசனம் படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த வசனத்தோடு அது ஏன் முடிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் ஒன்று சொல்லிட்டு வந்திருக்காரு. கடைசியில் என்ன சொன்னாரு? நீங்க பயத்தோடு நடந்துக்கணும். ஆகையால் எதுக்காக பயத்தோடு நடந்துக்கணும்? இதை அறிந்து. பாருங்களேன் அந்த கடைசி வசனத்துல 19 அறிந்திருக்கிறீர்களே, ஒரு காரியத்தை நீங்க அறிந்திருக்கிறீர்களே, அதை அறிந்து நீங்க அப்படி நடக்கணும். சில நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா பயத்தோடு நடக்கிறதுக்கு தான் அப்படி சொல்றாருன்னு. ஆனா ஆக்சுவலா கொஞ்சம் கவனிச்சு படிச்சு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவர் சொல்லிட்டு வந்த எல்லா காரியத்தையும் நாம் இப்படி நடப்பதற்கு இதை சொல்றார். அதாவது நாம் ஏன் மனம் கண்ட்ரோல் பண்ணி நடக்கணும், நம்ம மைண்டு ஒரு லூஸா இருக்கக்கூடாது, மனது நிறைய கட்டுப்படுத்தி நம்ம ஏன் நடக்கணும், ஏன் மற்ற காரியங்கள் உலக காரியங்கள் நம்ம மைண்டை பாதிக்காதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், ஏன் நம்ம நம்பிக்கையோடு வாழணும், ஏன் நாம் இச்செயல்படி நடக்கக்கூடாது, ஏன் பிதாவாகிய நீதிபதிக்கு நாம் பயந்து நடக்கணும், ஏன் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும், ஏன் அவ்வளோ ரொம்ப டிசிப்ளினா அப்படி இருக்கணும்னா, இதை அறிந்து, எதை அறிந்து, ஏன்னா அவங்களுடைய மீட்பின் விலை எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய கிரயம் கொடுக்க வேண்டியதை அறிந்துச்சு உங்களை மீட்கிறதுக்கு, நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் நீங்கள், அதை அறிந்து, அதை அறிஞ்சிச்சு அறிந்தோன்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள், நீங்கள் எவ்வளோ முக்கியமானவங்க, உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கடவுள் கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய பரிசு கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு அறிந்தோன்னா நம்ம இப்படியெல்லாம் நடப்போம். தினப்பா என்னென்னவோ சொல்றாரு பேதுரு, மனதி நிறைய கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து அச்சைகளின்படி நடக்காமல் அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அதான் பரிசுத்த வாழ்க்கையின் படிகள். அப்படியே நான் வாழணும், ஏன் நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா, அவர் அந்த காரணத்தை, கடைசி காரணத்தை, மன உருக்குற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாரு. உங்களுக்கு உங்களை மீட்பதற்காக கடவுள் கொடுத்த விலைய பாருங்கள், எவ்வளவு பெரிய விலைய பரிசு கடவுள் உங்களுக்காக கொடுத்திருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு தான் அது சொல்றாரு. இப்போ இந்த மீட்பை பத்தி சொல்லும் போது அதுல நாலு காரியத்தை அவர் சொல்றார். 18-19 நாலு மீட்பை பத்தி பேசும்போது நாலு விஷயத்தை பத்தி, எது என்ன நாலு, நீங்கள் எதுல இருந்து மீட்கப்பட்டீர்கள், முதலாவது நீங்க எதுல இருந்து மீட்கப்பட்டீர்கள், எதன் மூலமாக எதை கொடுத்து நீங்க மீட்கப்பட்டீர்கள், ரெண்டாவது யாருனால மீட்கப்பட்டீர்கள், எதற்காக மீட்கப்பட்டீர்கள், அதை ஒன்னா நம்ம பார்ப்போம். மீட்பு, த ரிடெம்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, மீட்புன்றது வந்து நமக்கு ரொம்ப இன்பமான வார்த்தையா இருக்கணும். நம்ம அடிக்கடி அதை பயன்படுத்துறது இல்லைங்களா, நம்ம கிறிஸ்தவத்துல இருக்கிற வார்த்தைகள்லாம் ஏனோ தானோ தானே பயன்படுத்தி ஒரு மந்திர மாதிரி பயன்படுத்திடுறது. மீட்புன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு இன்பமா இருக்கணும், ரொம்ப இன்பமான வார்த்தை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரட்சிப்புன்றது வந்து ஒரு பொதுவான வார்த்தை, ரட்சிப்புன்றது வந்து எல்லாமே உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. ஆண்டவர் நமக்காக ரட்சிப்பு, ரட்சிக்கிறதுக்கு செய்த முழு ரட்சிப்பின் பணியும் உள்ளடக்கியதுக்கு ஒரு வார்த்தை தான் ரட்சிப்புன்றோம், அது ஒரு பெரிய வார்த்தை. ஆனா மீட்புன்றது வந்து ஒரு பிரத்யேகமான வார்த்தை, ஒரு பிரத்யேகமான காரியத்தை சொல்லுது. ஏன் மீட்பு என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோன்னு மீட்பு சொல்லுது. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஒரு கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், புரியுதுங்களா. மீட்பு, ரட்சிப்பு வந்து தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு சொல்லுது. மீட்பு வந்து தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய விலையை தான் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இயேசுக்கு ரெண்டு பேர் இருக்கு, ரட்சகர் இல்லைங்களா, ரட்சகர் நம்ம கூப்பிடுறோம். ஆனா இன்னொரு இன்பமான பேர், ரொம்ப நமக்கு இன்பமா இருக்க வேண்டியது வந்து மீட்பர், மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. யோபு கூட சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. மீட்பர்ன்றது ரொம்ப இன்பமான வார்த்தை, நம்ம மனசை தொடுற வார்த்தை. ஏன்னா அந்த மீட்பர்னு சொல்லும் போது அந்த மீட்பருக்கு எவ்வளோ விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு என்னை மீட்கிறதுக்குன்றது நமக்கு உணர்த்துற வார்த்தை. நம்ம ரட்சகர்ன்னும் போது அவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாருன்னு நமக்கு உணர்த்துது. ஆனா மீட்பர்ன்னும் போது என்ன கொடுத்து உணர்த்துது, அவர் எவ்வளவு பெரிய விலை நமக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, அவர் எவ்வளவு பெரிய தியாகம் நமக்கு செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அதுதான் மீட்புன்ற வார்த்தை, ரொம்ப இன்பமா இருக்கணும், நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கணும் மீட்புன்றது. ஒரு மீட்புன்னும் போது மீட்புன்னு ஒரு போதகர் ஒரு கதை, அருமையான கதை சொல்லியிருக்காரு, அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். மீட்புன்னும் போது ஒரு ஒரு சிறிய பையன், நீங்க ஒருவேளை கேள்வி கூட பட்டிருக்கலாம், ஒரு சிறு பையன் வந்து அவனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு சின்ன கப்பல் செய்யணும். அதனால அவனுக்கு இருந்த காசை ரொம்ப நாள் சேர்த்து சேர்த்து, அவனுக்கு இருந்த பாக்கெட் மணி, அங்க இருந்த மணி ரொம்ப நாள் சேர்த்து 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 வச்சு ஒரு அழகான கப்பல் செஞ்சான். அதை போய் உட்டை வாங்கிட்டு வந்து, பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து, அதுக்கு பீம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு பல, அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிட்டு பல மாதங்கள் அதுக்கு டைமை கொடுத்து, அவர் ஸ்தலத்தில் இது சரியா வரல அது சரியா வரலன்னு ஒரு அழகான கப்பல் செஞ்சு முடித்தான். ரொம்ப செலவு செஞ்சு, ரொம்ப நேரம் செலவு செஞ்சு, தான் கையாலேயே அவன் செஞ்சுட்டு அவனுடைய கை வித்தன்னுவாங்க இல்லைங்களா, அதை செஞ்சுட்டு அவனையே பார்த்து பார்த்து என்னம்மா செஞ்சுட்ட நீ என்னம்மா செஞ்சுட்டன்னு ஆச்சரியப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போச்சேன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அந்த கப்பலை அவன் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆறில் அவன் விட்டுட்டு அதை பார்க்குறானா அது அப்படியே ஓடுதான் அந்த கப்பல், அதை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் அவனுக்கு என்னம்மா ஓடுதுன்னு. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சான், அவனுக்கு திடீர்னு ஒரு ஜோராக காற்று அடித்து அந்த தண்ணி வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சான், அந்த கப்பல் அப்படியே வேகமாக போக ஆரம்பிச்சிச்சான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே உயிரே போகிற மாதிரி ஆயிடுச்சான், தண்ணியில் குதிச்சு பிடிக்கலாம்னு கிட்ட கிட்ட ஓடினா அது காத்தடிச்சு கண்மறைஞ்சு போய் அந்த கப்பல் போயிடுச்சான். அவன் மனசே உடஞ்சி போச்சான், நான் கையால் எவ்வளோன்னு செலவிட்டு எவ்வளோ நாள் செஞ்ச கப்பல் போயிடுச்சே அப்படின்னு மனசு உடஞ்சி போய் ரொம்ப நாள் அவனுக்கு ஆறுதலே அடையலை, ரொம்ப துக்கப்பட்டான். புது கப்பல் பெயிண்ட் கூட இன்னும் போகலை, அதுக்குள்ளே போயிடுச்சே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் ஒரு சந்தை இல்லைங்களா, ஊர் சந்தையில் அவன் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்த்துட்டு ஒரு பொம்மை கடை பார்த்தானா, பொம்மை கடையில் ஜன்னல்லேருந்து பார்த்தா தூரத்துலேருந்து பார்க்குறான்னா ஒரு கப்பல் மாதிரி தெரியுதான், என்னடா இது தூரத்துலேருந்து பார்க்கலாம் கப்பல் மாதிரி தெரியுது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதேன்னு கிட்ட கிட்ட போய் பார்த்தா அவன் செஞ்ச கப்பல் தானே அங்கே கடையில் வச்சுருக்கிறாங்களா, ஒரு பெரிய விலை போட்டு 10,000 ரூபாய் விலைன்னு, ஏன்னா அது ரொம்ப நல்லா செஞ்சுருக்கிறான் அவன் செஞ்ச கப்பல். அவனுக்கு மனசே பொறுக்கலையா, போய் ஐயா இது நான் செஞ்ச கப்பல், இங்கே பாருங்க உள்ளே பாருங்க என் பேரை கூட போட்டிருக்கிறேன், நான் செஞ்ச கப்பல், என் சொந்த முயற்சினால எவ்வளோ செலவு செஞ்சு நான் செஞ்ச கப்பல், தயவு செய்து உங்கள் காலையாவது வந்து கேட்டுக்கிறேன் எனக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னார். அவர் வியாபாரி, அவர் தம்பி நீ செஞ்ச கப்பலாக இது இருக்கலாம் ஆனால் 10,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மியும் நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும், இது பாரு மியூசியம் பீஸ் மாதிரி நான் வச்சிருக்கிறேன் இது கொடுக்கவே மாட்டேன் நான் யாருக்கும், கெஞ்சி கூத்தாடி என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டான் அவர் கொடுக்கறது இல்லைன்ட்டான். இவன் நாளைக்கு நான் வரேன் இவரை யாருக்கும் வித்துறாதீங்க, 20,000 ரூபாய் கொடுத்தாலும் வித்துறாதீங்க நாளைக்கு நான் வரேன்னு அவன் வீட்டில் போய் உள்ளது உரியது எல்லா பொம்மையெல்லாம் விற்று பேங்க்ல எவ்வளோ இருக்க முடியும் கெஞ்சி கூத்தாடி அங்கே வாங்கி இங்கே வாங்கி எவ்வளோத்தனால சேகரிக்க முடியுமோ எப்படியோ பண்ணி 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து அவன் இதெல்லாம் விற்று கூட எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த கப்பலை வாங்கிட்டான். அவன் வாங்கிட்டு அந்த கப்பலை பார்த்து சொன்னான், இந்த கப்பல் 2 தடவை எனக்கு சொந்தம், ஏன் முதல்ல நான் இதை பண்ணேன், 2வது இதை நான் முழு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அப்போ அந்த கதை ரொம்ப அருமையான கதை, அது இன்னுமே அதை எப்படி பார்த்துக்குவான் அந்த கப்பலை எவ்வளோ ப்ரெஷஸாக பார்த்துக்குவான், அது எவ்வளோ விசேஷம் அவனுக்கு யோசிச்சு பாருங்களேன், அவன் பண்ணது மாத்திரம் இல்லை கண்ணும் கருத்துமா, அவன் அதுக்கு முழு விலையும் கொடுத்து அவன் வாங்கியிருக்கிறான். கடவுள் மீட்புனா அதாங்க அர்த்தம், கடவுள் நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லை, பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லாமல் நமக்காக தன்னுடைய முழு விலையும் பெரிய கிரையையும் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். அவ்வளோ ப்ரெஷியஸ் நம்ம மீட்புன்றதுக்கு அதுதான் அர்த்தம். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய மீட்பர். யார் நம்மளை சிருஷ்டித்தாரோ அவரே நம்மளை வாங்க வேண்டிய நிலைமையாக ஆயிடுச்சு பாவத்தினால, நம்மளோட முழு விலையை நம்ம கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். அதனால நம்மளுடைய கடமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும், தேவனுக்கு நம்மளுடைய சிருஷ்டிகராக நம்ம கடன்பட்டு மாத்திரம் இல்லை நம்மளுடைய மீட்பராக கூட, நம்மளை வேற சிருஷ்டித்து அவர் விட்டுறல, நம்மளை முழு விலையை கொடுத்து கிரயத்தை கொடுத்து நம்மளை வாங்கியும் இருக்கிறார். அதான் மீட்புன்றதுக்கு ரொம்ப இன்பமான ஒரு வார்த்தை இந்த ரிடெம்ஷன். அவருக்கு முழு விலையை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது மீட்பு ஒரு ஒரு பெரிய பியூரிட்டன் அவர் சொல்றாரு, சிருஷ்டிப்போட மீட்புக்கு கடவுள் செய்ய வேண்டிய தியாகம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சிருஷ்டிக்க வேண்டியது அவர் ஒரு வார்த்தையில் சிருஷ்டித்துட்டாரு, ஆனால் மீட்க வேண்டியது அவர் தன்னுடைய விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தையே கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய விலையை மீட்பதற்காக, மீட்பு தான் சிருஷ்டிப்போட மிகப்பெரிய கிரியை, ஏன்னா அவ்வளோ பெரிய தியாகம் தேவன் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு நம்மளை மீட்கிறதுக்கு. ஒரு ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு ரேன்சம், ரேன்சம்னா தமிழில் என்ன சொல்கிறது, தமிழில் கப்பம் அப்படின்வாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு ஒருவேளை கேள்விப்பட்டிருக்க முடியாது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு ஒருவேளை அவ்வளோ தெரியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம காலத்தில் டாக்ஸ்னு சொல்ல முடியாது, இப்போது யாராவது நம்ம ரொம்ப நேசிக்கிற பிள்ளையோ மனைவியோ எடுத்து கிட்னாப் பண்ணி பிடிச்சிட்டு போய் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, 10,00,000 ரூபாய் எண்ணி கொடுக்கலன்னா உன் குழந்தைய அந்த சாதிச்சிட போறோம், 10 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அது அது ஒரு அது ஒரு உதாரணம், நமக்கு அதான் புரியும் இல்லைங்களா. அது அவரு கொடுக்கலாம், கொடுத்து அவங்கள திருப்பி வாங்குறதா இருக்கு. நம்ம சொந்தக்காரர் தான், ஆனா நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அது ஒரு உதாரணமா இருக்கலாம். பழைய காலத்துல ரான்சம் கப்பம்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ரெண்டு ராஜாங்கள் போர் செய்யும் போது ஒரு ராஜா வந்து மற்றவனை ஜெயிச்சு அவன்ல இருக்கிற மக்களவோ போர் சேவகர்களையோ சிறையா பிடிச்சிட்டு போயிடுவான். அவங்கள இந்த ராஜா மீட்கணும்னா சில கப்பம் கட்டி அவங்கள மீட்கலாம் திருப்பி, இந்த சில விலையை கொடுத்து மீட்கலாம். இன்னொன்னு பழைய முதல் நூற்றாண்டுல என்ன இருந்துச்சுன்னா ஸ்லேவ் மார்க்கெட்னு இருந்துச்சு. ஸ்லேவ் மார்க்கெட்னா நம்ம காய்கறி மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்னு போற மாதிரி அந்த காலத்துல போனோம்னா மனுஷங்களை விற்குவாங்க, யாரு அடிமைகளை விற்குவாங்க, வித்து அவங்கள போய் காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி ஸ்லேவ் மார்க்கெட்டுன்னு அதுக்கு பேர். அந்த முதல் நூற்றாண்டுல தெரியும் அவனுக்கு இந்த விலைன்னு கொடுத்து அவனை போய் வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி பாவம்ன்ற ஸ்லேவ் மார்க்கெட்ல நம்ம எல்லாம் விற்கப்பட்டிருந்தோம். நம்மளை வாங்குறதுக்கு யாருமே இல்லை, ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டோம் நம்ம, ரொம்ப பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த நேரத்துல இயேசுதான் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டார். அதான் மீட் பண்றதுக்கு ரொம்ப இன்பமான வார்த்தை, மீட் பண்றதுக்கு ஒரு அர்த்தம். பெரிய இந்த உலகத்து சரித்திரத்துல பார்த்தோம்னா அந்த கப்பம் கொடுக்கறது பெரிய பெரிய விலைகளை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு ஏன்னா ஒரு ஒரு டைம்ல இங்கிலாந்து ராஜாவை ஒரு லியான் என்ற ஒரு ராஜாவை போய் பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு அவர் வந்து அவரை கொடுக்கணும்னா பெரிய விலை கேட்டாங்க சத்ருங்க. அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு இருக்கிற சொத்துல எல்லாரும் பாதி பாதி கொடுத்து, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொத்துல பாதி கொடுத்தா எவ்வளவு காசு வரும் யோசிச்சு பாருங்க. திரளான பணத்தை கொடுத்து அவங்க ராஜாவே அவங்க மீட்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த ராஜா மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ பேதுரு சொல்றது ரொம்ப பெரிய விலைகள் கொடுத்துருக்கிறாங்க சரித்திரத்துல, ஒரு கப்பமாக ஒரு மீட்பின் கிரயமாக பேதுரு நமக்கு சொல்றது வந்து அதை விட உயர்ந்த விலைய பத்தி அவர் பேசுற. பெரிய கப்பம், பெரிய ஒரு தியாகத்தை பத்தி பேதுரு பேசுறார். அந்த தியாகம் பெரிய விலை, எல்லையற்ற தேவன் எல்லையற்ற ஒரு தியாகத்தை நமக்காக செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஏன் நம்மள மீட்கணும் என்பதற்காக. ஏன் அவர் அவ்வளவு பெரிய விலைய கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, ஏன் அவ்வளவு பெரிய காஸ்ட்லியா நம்ம போயிட்டோம் அப்படின்றதுக்கு தான் காரணம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா எதுல இருந்து நம்மள மீட்கணும், நம்ம எதுல இருந்து மீட்கப்பட்டோம், அதுக்கு அவ்வளோ பெரிய விலை தேவையா இருந்துச்சு. அதை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு, நாம் எதுல இருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதை. மீட்புன்ற வார்த்தை வந்துட்டாவே அதுல உள்ளடக்கியது என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல அடிமைப்பட்டுட்டோம். நம்ம பாஷையிலேயே நம்ம சொல்லிக்கிறது இல்லை, நம்ம மூட்டுக்கிட்டோம் அப்படின்றோம் இல்லைங்களா. நகையை வச்சிருந்தா அதை போய் மீட்டுட்டோன்றமா, மீட்டுட்டோம் அதை போய், நகையை நான் வச்சிருந்தேன் ஒரு அடமானத்துக்கு வச்சிருந்தேன் அதை போய் நான் மீட்டுக்கிட்டேன் அப்படின்றோம். அந்த மாதிரி தான் ஒரு நம்ம அந்த ஒரு லோ லெவல்ல அந்த வார்த்தையை அந்த காலத்துல பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளும் அடமானத்துக்கு வைக்கப்பட்டிருந்தோம். எதுக்கு அடமானத்துக்கு, அடிமையா வைக்கப்பட்டிருந்தோம். நம்மள மீட்கிறதுக்கு வழியே இல்லாத ஒரு நிலையில இருந்தோம். பெரிய விலை கொடுத்து மீட்டிருக்காரு. அது என்ன விலைன்றத நம்ம வரப்போற வாரத்துல பார்ப்போம். ஆனா எந்த மாதிரி விஷயத்துல நம்ம அடிமைப்பட்டிருந்தோம் அதை பத்தி கொஞ்ச நேரம் நம்ம இன்னைக்கு தியானிப்போம். எதுக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெளிவாக வேதம் நமக்கு என்ன வெளிப்படுத்துது, ரோமர் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். நம்ம எதுக்கு அடிமைப்பட்டிருந்தோம், பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இன்னும் ஒரு வசனம் படிப்போம், கலாத்தியர் 3:13.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
நம்ம ரெண்டாவது, முதலாவது பாவத்துக்கு மீட்கப்பட்டிருந்தோம், பாவத்தின் விளைவுகளுக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோம், பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். அடுத்ததாக பாவத்தின் விளைவுகளுக்கு, பாவத்தின் நியாயப்பிரமாணம் நம்ம மேல சாபத்தை கொட்டிருச்சு, சாபம் வந்துருச்சு நியாயப்பிரமாணத்தினால, அதுக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். எபேசியர் 1:6 படிங்களா, பல வசனங்கள் இருக்கு நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம் என்பதற்கு என்று சொல்றது. எபேசியர் 1:6, இன்னொருத்தர் கொலோசியர் 1:14 படிக்கலாம்.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
பாவ மன்னிப்பாகிய மீட்பு, மீட்பு என்ன செஞ்சுச்சு, நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்துச்சு. கொலோசியர் 1:14,
குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
இந்த மாதிரி பல வசனங்கள் புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கலாம். நம்ம எதுக்கு அடிமைப்பட்டிருந்தோம்னா, பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோன்னு நம்ம நிறைய டைம் கேள்வி கூட பட்டிருக்கலாம். பாவத்துக்கு, பாவத்தின் தண்டனைக்கு, பாவத்தின் விளைவுகளுக்கு, சாபத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். அதை நம்ம பல வசனங்களில் பல விதங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மீட்கப்படாத ஒரு ஆத்மா வந்து பாவத்தில் வாழுகிறது இல்லைங்களா. பாவத்தில் வாழுகிறதுனா என்ன, பாவத்தில் இருக்கிறதுனா என்ன, அது எப்படி வெளிப்படுது பாவத்தில் வாழுகிறதுக்கு அப்படின்னா, பேதுரு 4 விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுறார். இதுதாங்க பாவத்தில் வாழ்றது. பாவத்தில் அடிமைப்பட்டவர்கள் இந்த 4 விஷயத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு காட்டுறார் பேதுரு. 4 விஷயத்தை பற்றி பேதுரு முதலாவது நமக்கு சொல்லித்தர போறார். முதலாவது பாவத்தில் வாழுவதுனா என்ன அப்படின்னா, முதலாவது இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. பாவத்தில் வாழுகிறதுனா முதலாவது இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, ரெண்டாவது அறியாமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, மூணாவது பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. பேதுரு அப்படிதான் ஒன்றுனா சொல்லிட்டு வர்றதை நம்ம பார்க்க போறோம். இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு, அடுத்தது என்ன சொன்ன, அறியாமைக்கு அடிமைப்பட்டு, ஒரு வீணான வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு, பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டு, இந்த 4 விஷயத்தை பத்தி பேதுரு சொல்றதை பார்ப்போம். பாவத்தில் வாழுகிறதுனா இதுதான் பாவத்தில் வாழுகிறது. முதலாவது பாவத்தில் வாழுகிறது வந்து 4 விதங்கள்ல பேதுரு சொல்றதை பார்ப்போம். முதலாவது இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கோம். 14 வசனத்துல வருது பாருங்களா, 1 பேதுரு 14 வசனத்துல என்ன போட்டிருக்கு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். பாவத்தில் வாழ்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழுமையாக இச்சைகள்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. பாவத்தில் வாழ்றதுனா இச்சைகள்னால முழுமையாக கண்ட்ரோல் பண்ணப்படுறது. இச்சைகள்னா என்ன நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. மிக பலமான, தீவிரமான ஒரு ஆசை, தீமை, பாவம் செய்யணும்னு கட்டுப்படுத்த முடியாத, கட்டுக்கடங்காத ஒரு தீவிரமான ஒரு வெறியின்லாம், ஒரு இச்சைன்றது அதான். அதனால கண்ட்ரோல் பண்ணப்படுறது, அதனால ஆட்கொள்ளப்படுறது. அதுக்கு முன்னாடி நான் முதல் கூட சொன்ன ஒரு ஒரு அனல் பிடிச்ச ஒரு ராட்சச மாதிரி உள்ளுக்குள்ள எந்திரிக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாம அடிபணிந்து போறது தான் இச்சை. அதனால நடத்தப்படுறது ஒரு அடையாளம் என்ன, பாவத்தில் வாழுகிறது. பாவத்தில் வாழ்றதுனா என்ன, இச்சைகள்னால கண்ட்ரோல் பண்ணப்படுறது. அதுதான் பார்க்கறோம். மனுஷனுக்கு ஒரு பிரதானமான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா, மனுஷன் மிருகம் மாதிரி இல்லை. ஏன் மிருகம் மாதிரி இல்லை, ஒரு காரணம் என்ன தெரியுமா, மனுஷன் சிந்திச்சு செயல்பட முடியும் இல்லைங்களா. மிருகத்தினால அப்படி பண்ண முடியுமா, மனுஷனால சிந்திச்சு அவன் நடந்து கொள்ள முடியும். ஆனா அப்படி இருக்கிறானா மனுஷன் பாருங்களேன், அவன் ஒழுங்கா, வேதம் என்ன சொல்லுது, மனுஷன் ஒழுங்கா சிந்திச்சானா, ரோமர் 1 போட்டிருக்கு, அவனுக்கு இயற்கைய பார்த்தாவே தெரியும் கடவுள் இருக்கிறாரு இல்லைங்களா. இயற்கையே அவனுக்கு சொல்லுது, தேவன் இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பெரிய தேவன்னு அவன் மனசாட்சியின் குரலே அவனுக்கு சொல்லுது. ஆனா மனசாட்சிக்கும் சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம மனுஷன் ஏன் கடவுளுக்கு ஏத்துக்கொள்றது இல்ல, கடவுளை அங்கீகரித்துக் கொள்றது இல்ல, சத்தியத்தை ஏன் அந்நியாயத்தினால அடக்கி வைக்க பாக்குறான் மனுஷன், ஏன் தெரியுமா, அவன் மைண்ட இச்சைகள் கண்ட்ரோல் பண்ணுது. அவன் ஒழுங்கா சிந்திக்காதபடிக்கு இச்சைகள் அவன் மூளைய குழப்பி வச்சிருக்கு. இச்சைகள் கடவுளை ஒழுங்கா சிந்திச்சு செயல்படாதபடிக்கு மிருகம் மாதிரி அவனை மாத்திருந்தே இச்சைகளுங்க. அப்படி மாத்தி அவனை சரியான விதத்துல செயல்படாம அது வஞ்சிக்கிற இச்சைகள்னு கூட நான் சொன்னேன், டிசீட்ஃபுல் லஸ், அவனை ஏமாத்துது. என்ன ஏமாத்துது, கடவுளை பத்தி சரியான சிந்தனை அவனுக்கு கொடுக்காம, வாழ்க்கைய பத்தி சரியான சிந்தனை, பரலோகத்தை பத்தி, நரகத்தை பத்தி, பாவத்தை பத்தி ஒரு 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 என்ன ஒரு குருக்கெட், ஒரு டிஸ்டார்ஷன் அப்படின்னா, ஒரு கோணலான பார்வை, ஒரு தப்பான பார்வையை அவனுக்கு கொடுத்து மனுஷனை, மனுஷ மூளையே கெடுத்து வச்சிருக்கிறது இச்சைகள். அவனை வஞ்சித்து இச்சைகள் அவனை கண்ட்ரோல் பண்ணுது, மனுஷனை கண்ட்ரோல் பண்றத பார்க்கலாம். அதனால்தான் முன்னே நீங்கள் இருந்த இச்சைகளின் படி இனி நடவாமல். ஒரு வசனம் படிப்போம், 1 தெசலோனிக்கர் 4:5, அதே மாதிரி அந்த வசனத்தை போட்டிருக்கு பாருங்களேன்.
அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும்
ஒன்னு தெஸலோனிக்கா 4:5 தொடர்ந்து படி.
இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார்.
இதுக்கு ஒருவேளை 4 இருக்கலாம், தமிழ்ல இங்கிலீஷ்ல மாத்தி இருக்கும் இல்லைங்களா. 4 என்ன வருது?
4 தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல்
பாருங்களேன். தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு தொடர்ந்து படிங்க.
உங்களில் அவனவன் தன்
மோக இச்சைக்கு உட்படாமல் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனை அறியாத மீட்கப்படாத மனிதர்களுடைய குணாதிசயம் என்னன்னா மோக இச்சைனால அவங்க விரட்டப்படுவாங்க, கட்டாயப்படுத்தப்படுவாங்க. அந்த இச்சை அவங்கள ஆட்கொள்ளும், அவங்கள ஆட்கொண்டு அவங்கள நடத்தும். அந்த மாதிரி நான் போன வாரம் உங்களுக்கு சொன்ன மாதிரி இச்சைகள் வந்து நம்மளை ஏமாத்துறது எங்க ஏமாத்துதுன்னு சொல்லியிருந்தேன், நம்முடைய கற்பனைகள்ல இல்லைங்களா. நம்முடைய கற்பனைகள்ல நம்மளை வஞ்சித்து கற்பனைகள்ல ஒரு வித்தியாசமான எண்ணத்தை கொடுத்து ரியாலிட்டியில நம்மளை ஏமாத்திடுது இச்சைகள். அந்த மாதிரி நம்மளை வஞ்சிக்கிற இச்சைகள், அப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ற இச்சைகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த இச்சைகள்ல மனுஷன், இயற்கை மனுஷங்க எல்லோருமே மீட்கப்படாத எல்லா மனுஷர்களும் இந்த இச்சைகள்னால கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. ரொம்ப சோகம். நம்மளுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பாருங்களேன், எப்படி பயங்கரமா மிருகத்தனமா இந்த இச்சைகள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல. ஒரு ஒரு என்ன உதாரணம் கொடுக்கலாம், ஒரு குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டா அந்த குதிரத்துக்கு கட்டுப்படுத்தவே முடியாது. அது எங்கெங்கெல்லாம் கூட்டு போதோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ், ஒரு பயங்கரமான நிலைமை எடுத்து நம்மளை பயங்கரமான அழிவுக்கு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரு முடிய பிடிச்சி ஆட்டுற மாதிரி நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, வாழ்க்கையில ஒரு சிந்தித்து செயல்படாம மிருகத்தனமா நம்மளை நடக்க வைக்கிறது இந்த இச்சைகள். பாவத்துல வாழுகிற முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? இச்சைகள் நாள் நடத்தப்படுறது. இதுல பயங்கரமான நிலை, அது ரொம்ப பயங்கரமான நிலை. முழுமையா இச்சைனால கண்ட்ரோல் பண்ணி இச்சைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. சரியா பேச முடியாது, சரியா சிந்திக்க முடியாது, சரியா பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வியாதி பிடிச்ச மாதிரி. ஆனா இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லுது? அதனால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். தேவன் நம்மளை அதுல இருந்து மீட்டிருக்கிறார். ஒருவேளை இச்சை நமக்குள்ள இன்னும் எஞ்சி இருந்தாலும் இச்சை நம்மளை ஆட்சி செய்ய முடியறதில்ல பாருங்களேன். இச்சை நம்மளை ஆட்சி செய்யாது இன்னுமே. அது ஒரு பெரிய சத்தியங்க. இன்னுமே இச்சைனால் நாம் நடத்தப்படுறதில்ல. அந்த குதிரை நான் சொன்ன மாதிரி, அந்த குதிரை வெறித்தனமா எங்கெங்கெல்லாம் கூட்டு போவோமோ அந்த மாதிரி போற குதிரை. ஆனா அந்த குதிரை மேல நம்ம இருக்கலாம், அந்த குதிரையினுடைய மூக்கை நான் கயிறு நம்ம கையில கொடுத்த மாதிரி நம்ம இப்போ அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதன்படி நம்ம முழுசா வாழ வேண்டியதில்லை. தெளிவா சிந்திக்கிற ஒரு குணத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. முதலாவது பாவத்தின் ஒரு குணாதிசயம், பாவத்துல வாழ்றதுக்கு ஒரு குணாதிசயம் வந்து முழுமையா இச்சைனால கண்ட்ரோல் பண்ணப்படுறது. பேதுரு நமக்கு என்ன சொல்றாரு? அது முன்னிருந்த இச்சை, அதனால் அதுல மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எபேசியர் 4:3 நம்ம தெளிவா அதை போய் படிக்கலாம். ஆனா அதுல எல்லாம் என்ன போட்டிருக்கு? அதுல இருந்து நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க, இனிமே அதன்படி நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. முதலாவது அதை பார்க்கிறோம். ரெண்டாவது பாவத்துல வாழுகிற குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறியாமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. அறியாமைக்கு அடிமைப்பட்டிருக்குது. அந்த வசனத்திலே வருது பாருங்களேன், எதனால் இச்சை? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த அறியாமை. இது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலை. ஒரு மறுபடியும் பிறக்காத ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அறியாமை. அவனுக்கு விஷயம் தெரியல, அறியாமை அவனுக்கு தெரியல. என்ன மாதிரி அறியாமை அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 17:25 படிங்க. அது ஒரு வாட்டி 17:25
நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை.
உலகம் உம்மை அறியவில்லை. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தை உண்டாக்குன தேவன் யார் என்றது உலகத்துக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவோ அது ஒரு ஒரு வினையான ஒரு காரியம் பாருங்கள. உலகத்துக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. ஏன்னா அவங்க மீட்கப்படலை. கடவுள் யாருன்னே தெரியாது. அதனால தான் கல்லையோ மண்ணையோ மாதாவியோ அதையோ இதையோ வச்சு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுள் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. எவ்வளோ ஒரு அதிசயம் புதிரதை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு ஒரு கடவுள் சொல்றார், ஒரு கழுதைக்கு தன்னுடைய எஜமானன் தெரியும், உன்னை சிருஷ்டி பண்ண தேவன் யாருன்னே தெரியாத ஒரு அறியாம, ஒரு அறியாம நம்ம மூச்சு விடுறது கடவுள் கொடுக்குற மூச்சு இல்லைங்களா. நம்ம எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரு மனுஷன், மேலே பார்த்தா அவர் உண்டாக்குன வானம், கீழே பார்த்தா அவர் உண்டாக்குன பூமி கொடிச்செடிங்க, இந்த பக்கம் பார்த்தா அவர் உண்டாக்குன சிருஷ்டிகள், ஆனால் அவரே யாருன்னு தெரியாது. எல்லாமே அவரை பற்றி பேசுது, வானம் அவரை பற்றி பேசுது, பூமி அவரை பற்றி பேசுது, சிருஷ்டிப்பெல்லாம் அவரை பற்றி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கு, ஆனால் நானும் அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் எனக்கு வர்ற சாப்பாடுலாம் அவர் பண்ணிக்கு ஏதாவது போட்டோன்னா அது மேலே யார் போட்டாங்கன்னு கூட பார்க்காது, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அது கிடைச்சா போதும். அப்படி வாழ்ற மனுஷருங்க உலகத்தில், யார்கிட்ட இது வருது அனுதுனோ எனக்கு ஆசீர்வாதம், சாப்பாடு நல்லது, நல்ல சுகம் யார்கிட்ட வருதுன்னு கூட தெரியாம, அறியாமையில வாழ்ற ஒரு ஜடம் மனுஷருங்க. அப்படித்தான் அறியாம மரியாம அறியாமையில் கொண்டிருந்த உலகம் பிதாவே அறியவில்லை. இயேசு சொல்றாரு, என் வார்த்தைகள் உங்களுக்கு ஏன் தெரியுமா புரிய மாட்டேங்குது, ஏன் தெரியுமா பைபிள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை, ஏன் தெரியுமா இயேசு உங்களுக்கு விசேஷமா இல்லை, ஏன்னா கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய கடவுள் யாரு, உங்களுடைய பிதா யாரு, பிசாசு. இந்த உலகத்தின் கடவுள் பிசாசு, அவனைதான் கடவுளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனைத்தான் நீங்க ஆராதிக்கிறீங்க, அதுக்கு தான் அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்றார் இயேசு. அறியாமங்க, பயங்கர அறியாமை, பயங்கர அறியாமை. ரோமர் 1 போட்டிருக்கு, தேவனை அவர்கள் அங்கீகரிக்காம போனதினால் அவர்களுடைய மனது இருளடைந்தது, வீணான சிந்தனை உள்ளவர்களாய் இருளடைந்தது அவர்களுடைய மனது. இருளடைந்து அவர்கள் தங்களை என்ன புத்திசாலிகள், தங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பைத்தியக்காரர்கள் ஆனார்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மீட்கப்படாத மனுஷன் என்ன நினச்சிக்கிறான், அவன் ரொம்ப புத்திசாலின்னு அவன் நினச்சிக்கிறான். அவன் யார், அவன் பைத்தியம், பைத்தியம், அவன் ஆக்சுவல் பைத்தியம், கடவுளை அறியாத ஒரு வாழ்க்கை, ஒரு பைத்தியம் அவன். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு பாருங்களேன், பைத்தியம், கடவுளை அறியாத ஒரு மனுஷன். வேதத்தில் என்ன போட்டிருக்கு, அதுக்காக கடவுள் அவங்களை என்ன பண்ணார், அவங்க மனசு இருளடைஞ்சு போய் அசுத்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், இழிவான சிந்தனைக்கு, கேடான சிந்தனைக்கு. இவ்வளோ வார்த்தைகள் போட்டிருப்பாங்களே, அவங்க மூளை அழிவி போச்சுன்னு போட்டிருக்கு. அவங்க மூளை கேடான மூளை, சிந்தனையெல்லாம் கேடான சிந்தனைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு போட்டிருக்கு. கடவுளே தெரியாது அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிடுச்சு. 1 Corinthians போட்டிருக்கு, இயற்கை மனிதன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். அவனுக்கு புரியவே புரியாது கடவுளை பற்றி பேசுனா, அவங்களுக்கு தெரியவே தெரியாது கடவுளை பற்றி பேசுனா. பேசுனா எப்படி இருக்கும், ஆவிக்குரியவைகள் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். அதெல்லாம் பேசுனா பைத்தியகார்த்தனமா, என்னமா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆவிக்குரிய கடவுள் எவ்வளவு மதிப்புள்ளவர், எவ்வளவு மகிமை உள்ளவர், அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவு மதிப்புள்ளதுன்றது அதனோட மதிப்பே மதிப்பிட தெரியாத ஒரு பைத்தியக்கார், அதான் மீட்கப்படாத மனுஷன். ஏன் அப்படி அவன் இருக்கிறான், அறியாம, இக்னோரன்ஸ், அறியாமையில் அவன் இருக்கிறான். எபேசியர் 4:18 ஒரு வசனம் படிப்போமே, அந்த அறியாமையின் ஆழத்தை பத்தி போட்டிருக்கு பாருங்களேன். இந்த வசனம் எந்த அளவுக்கு அறியாமல் இருக்கிறது,
அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்
பாருங்களேன். இந்த வசனம், அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, ஏன் புத்தியில அவங்க அந்தகாரப்பட்டுட்டாங்கன்னா, அவர்களுடைய அவிவிசுவாசத்தினாலே அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டது. அவருடைய அவிவிசுவாசத்தினாலே அவங்க இருதயம் கடினப்பட்டதுனால புத்தி அந்தகாரம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஆவிக்குரிய காரியங்களே அவங்களுக்கு உணர மாட்டேது, கடவுள் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. மீட்கப்படாத வாழ்க்கையை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இருக்கிற முதலாவது குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா, வாழ்றதெல்லாம் இச்சைகளுக்காக, இச்சைகள்னால கண்ட்ரோல் பண்ணப்படுறது, இச்சைகள் தான் அவங்களை ஆட்சி செய்யும். ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கிற குணாதிசயம் என்ன, அறியாம, அறியாம கடவுள்னா யாருன்னு தெரியாத ஒரு அறியாமை. முழுமையா இச்சை, பலவிதமான இச்சைகள்னால கட்டுப்படுத்த முடியாத இச்சைகள்னால விரட்டப்படுற ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது, தேவன் யாருன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய மதிப்பே உணராத இழிவான கேடான மூளையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அதுதான் மீட்கப்படாத ஒரு நிலைமை. இது ரெண்டுக்கும் மீட்கப்படாதவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் அப்படித்தான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே எதில் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க, பாவத்தில் வாழ்கிறாங்கன்றோம். பாவத்தில் வாழ்கிற முதல் குணாசி என்ன, இச்சைகள் நான் நடத்தப்படுறது. ரெண்டாவது, அடிமைத்தனத்தில் இருக்கிறது. இது ரெண்டுலேருந்து அவங்க மீட்கப்படணும். இதோடு முடியறது இல்லை கதை. அவங்களுடைய மூணாவது குணாசியத்தை பார்ப்போம். மூணாவது குணாசி என்ன போட்டிருக்கு, பேதுரு இந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்களேன், உங்கள் 18வது வசனம். மூணாவது குணாசியம் 18, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையினின்று. மூணாவது அவங்களுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு வீணான ஒரு வாழ்க்கையை வாழ்றது, இச்சைகள்லாம் நடத்தப்படுறது, அறியாமையில் வாழ்றது, கடவுளை பற்றி அவங்க வாழ்றதெல்லாம் வீணான ஒரு வாழ்க்கை. வீணுனா என்னன்னு தெரியுதுங்களா, வெறுமையான வாழ்க்கை, ஒரு வல்லமையே இல்லாத வாழ்க்கை, எந்த விதமான மதிப்பும் ஒரு நோக்கமும் குறிக்கோளும் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு மாயான வாழ்க்கைன்னு சொல்லலாம். பிரயோஜனமே இல்லை, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத. ஏன் நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன், எதுக்காக நான் வாழ்றேன், எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், எதுக்காக புள்ள குட்டிகளை பெற்றுக்கிறேன், என்ன நான் செத்த உடனே நான் எங்க போவேன், அதை பத்தியெல்லாம் ஒரு அக்கறை இல்லாம வீணான ஒரு வாழ்க்கை, ஒரு வீணான வாழ்க்கை, பயங்கர வீணான வாழ்க்கை. ஏன்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அது. என்ன வீணான வாழ்க்கை ஆதாம் கொடுத்தாரு, அவன் பாவம் செஞ்சிட்ட உடனே ஆதாமே வாழ்க்கை சாபம் கொடுத்தார் இல்லையா. என்ன மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அவங்க அடிமைப்படுத்தினார்னா, ஒரு வீணான, கடவுளை விட்டு போகணும்னு விருப்பப்பட்டாங்க இல்லைங்களா, கடவுளுக்கு விட்டு சுதந்திரமா வாழணும்னு விருப்பப்பட்டதுனால ஒரு வீணான வாழ்க்கைக்கு சபிச்சு விட்டார். என்ன மாதிரி வாழ்க்கை, எப்ப பாரு புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லைங்களா, அது ஏவாள் வந்து ஆதாம் தலையை பிடிச்சி மூடிய பிடிச்சி ஆட்டணும், இவ ஏவாள் எப்போ பாரு ஆதாமை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும், எப்போ பாரு புருஷன் பொண்டாட்டி சண்டை, அந்த மாதிரி ஒரு வீணான வாழ்க்கை. இன்னும் பிள்ளைங்க சொல்ற பேச்சே கேட்காது, பிள்ளைங்க சொல்ற பேச்சே கேட்காத ஒரு வீணான வாழ்க்கை. பிள்ளைங்ககிட்ட மாறடிச்சே வாழ்க்கையை நடத்தணும், சொல்ற பேச்சே கேட்காது. கடைசியில மனுஷன் ரொம்ப முயற்சி செஞ்சு படிச்சு படிச்சு பெருசா சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில அவர் போய் கல்றையில மண்ணில இருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்பி போற வீணான வாழ்க்கைக்கு அவங்க சபிச்சு விட்டார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, பாவத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கை. முதலாவது இச்சைனால கண்ட்ரோல் பண்ற வாழ்க்கை, கடவுளை பத்தி முழுமையான அறியாமை வாழ்க்கை, மூணாவதாக ஒரு பிரயோஜனம் இல்லாத வீணான வாழ்க்கை. நம்ம சொல்ல முடியுமா உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷர்களும் வீணான வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு? என்ன சொல்றீங்க, சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் புரியறாங்க, எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, வேதம் அதான் சொல்லுது, அவங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் யூஸ்லெஸ் வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, மனித வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் என்ன? மனுஷனை கடவுள் ஏன் சிருஷ்டித்தாரு? என்ன நீ மகிமைப்படுத்தணும், என்ன நீ பிரதிபலிக்கணும், அதுக்காகத்தான் என்னுடைய சாயலாக ஒன்று சிருஷ்டித்திருக்கிற. அதை செய்யாத எந்த ஜென்மமும் வீணான ஒரு வாழ்க்கை தான், அதை செய்யாத. அதனால தான் பரலோகத்தில் வரப்போற உலகத்தில் அவங்கள தூக்கி நித்தியமான நரகத்தில் குப்பை தொட்டி, அந்த சராசரத்தின் குப்பை தொட்டி எது தெரியுமா, நரகம். அவங்கள தூக்கி நரகத்தில் அவர் போட்டிருந்ததுனால கடவுளுடைய நித்திய நோக்கத்துக்கு எந்த விதமான லாஸும் இல்லை. அவங்க இல்லாமல் போறதுனால கடவுளுக்கு எந்த விதமான லாஸும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல கடவுளை மகிமைப்படுத்துற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லைன்னா எந்த யூஸும் அவங்க இல்லை, எந்த யூஸும் இல்லை. இந்த வாழ்க்கையில கடவுளை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கை உனக்கு இல்லைன்னா நீ எந்த யூஸும் இல்லை, நீ வாழ்ந்ததே வேஸ்ட். அவன் பிறவாம இருந்தாலே நலமா இருக்குமே, நீ பிறக்காம இருந்தாலே நலமா இருக்கும். வீணான ஒரு வாழ்க்கை, மீட்கப்படாத ஒரு வாழ்க்கை. பாருங்களேன், ஒரு பரலோகத்தில், அதனால தான் கடவுள் பரலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்தின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. எந்த கெப்பாசிட்டியும் இல்லாத கடவுளை மயமைப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. அது அதனோட அகோரத்தை சொல்ல முடியாது. நம்ம பல விதங்களில் சொல்லிட்டு போகலாம். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வீணான வாழ்க்கை தாங்க. எவ்வளோதான் சில பேர் ஒன்றும் படிக்காமல் முட்டாள்தனமாக ஒன்றும் இல்லாமல் யூஸ்லெஸ்ஸாக போயிடுறாங்க. சில பேர் நல்லா படித்து பெரிய கலெக்டர் ஆகி பெரிய இதாகி அதாகி பட்டங்களை வாங்கி எல்லாம் வராங்க. கடைசியில் என்ன அந்த வாழ்க்கை? பழைய சாதனை பண்ண மனுஷன் சாலமன் என்ன சொன்னாரு? வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாய், எல்லாம் மாய. ஒரு மாயான வாழ்க்கையத்தான் வாழ்ந்து முடிச்சுட்டாரு. வேற ஒண்ணுமே சாதிக்கல. என்ன இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார் அதெல்லாம் நீங்க சொல்லிட முடியுமா? டெண்டுல்கர் ஒரு வீணான வாழ்க்கை வாழ்ந்தாரு நம்ம சொல்லிட முடியுமா? என்ன சொல்றீங்க? த காட் ஆஃப் கிரிக்கெட்னு பேரை வாங்கின மனுஷன், இன்னும் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஃபிலிம் ஆக்டர்ஸ், அரசியல்வாதிங்க, அவங்கவுங்களாம் இருக்காங்க. எம்ஜிஆர் அவங்களாம் வீணான வாழ்க்கை நம்ம சொல்லிட முடியுமா? வேதம் சொல்லுது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணான வாழ்க்கை. ஏன்? ஒரு மனுஷன் இந்த முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் ஆத்மாவை இழந்தால் ப்ராஃபிட்லெஸ். ஒரு ரூபாய் லாபம் இல்லை அவன் வாழ்க்கைனார், 5 பைசா லாபம் இல்லை அவன் வாழ்க்கைனார், அவன் ஆத்மாவை இழந்தான். ஆத்மா வேலந்தான் தான் வேதம் சொல்லுதுங்க. ஒரு வசனம் படிப்போமே, ரோமர் 6:21.
இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது?
அவர் என்ன சொல்றாரு? நீங்க அவிவிசுவாசியா வாழ்ந்த வாழ்க்கையினால ஏதாவது பலன் இருக்கா? 1 ரூபாய் லாபம் இருக்குதா? வெக்கப்படம் படணும் அந்த வாழ்க்கையை நினைச்சு. வீணான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து முடிச்சிருக்கிறீங்க அப்படின்றாரு. ரோமர் 8:20 அதே புக்ல 8:20 படிங்களா?
அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல
பாவத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை என்ன? முதலாவது கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத இச்சைகள்னால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக தேவனை குறித்து எந்த விதமான அறிவும் இல்லாத ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக ஒரு வீணான வாழ்க்கை வாழ்றது, வீண் வாழ்க்கை. கடைசியாக பார்ப்போம். கடைசியாக அவர் சொல்றது பாவத்தில் வாழ்ற வாழ்க்கைக்கு இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த இந்த வீணான வாழ்க்கை எங்க கிடைச்சிச்சு நமக்கு? நம்ம முன்னோர்களால் பாரம்பரியமாய் நாம் அனுசரித்து வந்த வாழ்க்கை. நாலாவது குணாதிசயம் பாவத்தில் வாழ்ற வாழ்க்கைக்கு பாரம்பரியம். பாரம்பரியம்னா என்ன தெரியுங்களா? முழு உலகமே பாரம்பரியத்துக்கு இரையா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பாரம்பரியத்தின் கட்டு நம்ம தேசத்துல தான் பார்க்கணும். வெளிநாட்டிலாம் கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்களே தவிர நம்ம தேசத்துல தான் பார்க்கணும் பாரம்பரியத்தின் வல்லமை. பயங்கரங்க பாரம்பரியத்தின் வல்லமை, பயங்கரமா. உங்கள் முன்னோர்களாலே முப்பிதாக்களாலே கத்துக்கிட்ட பாரம்பரிய மதங்கள், பாரம்பரிய மதங்கள் என்ன ஆட்சி செய்து? பேதுரு எழுதும் போது யாருக்கு எழுதுறாரு? யூதர்களுக்கு எழுதுறாரு. யூதருக்கு எழுதும் போது அவங்களும் பலவிதமான பாரம்பரியத்தில், வேத வாக்கியம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க என்ன போயிட்டாங்க? பாரம்பரியத்தில் போயிட்டாங்க. அதனால தான் இயேசு மத்தேயு 15 அதிகாரத்தில் உங்க ட்ரெடிஷன்ஸை வச்சு, உங்க பாரம்பரியங்களை வச்சு தேவனுடைய கட்டளைகளை அவமாக்குறீங்களேன்னு திட்டினார். பாரம்பரியம் அவங்களுக்கு முக்கியமா போச்சு, தேவனுடைய வார்த்தை முக்கியம் இல்லையான்னு அவங்கள பிடிச்சி திட்டுற. அவங்கள பாரம்பரியமா இருந்தவங்க தான் யூதருங்க. ஏன்னா பாரம்பரியத்தின் வலையில சிக்கி கொண்டிருந்தவங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம காலத்துல எத்தனை கோடி மக்கள் யோசிக்கவே முடியாது அவங்க ரட்சிப்புக்கு வராத பெரிய காரணம் என்ன தெரியுமா? பாரம்பரியம். கரெக்டோ தப்போ, வேதம் என்ன சொல்லுதோ வேதம் என்ன சொல்லலையோ, எங்க முன்னோர்களால் அனுசரித்து வந்த பாரம்பரியம் இதுதான், இதைத்தான் நாங்கள் கடைப்பிடிப்போம். எத்தனை கோடி மக்களுங்க எல்லாம் அந்த வலையில மாட்டிக்கிட்டு அந்த கட்டுல மாட்டி. இந்து பாரம்பரியம் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் தெரியுமா? நான்லாம் இந்து பாரம்பரியத்துல இருந்து வந்தவன். பாடா, எங்க ஜாதி கம்மவார் நாயுடு பாரம்பரியம், என்ன கம்னுவாட் ஆன பிறகு என்ன கொடுமை எனக்கு பண்ணாங்க தெரியுங்களா? ஐயோ பயங்கரமா என்ன பிடிச்சி உட்கார வச்சு, உனக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்? நம்ம ஊர் ஜாதி மக்கள் யாரும் உனக்கு பொண்ணை கொடுப்பாங்க? உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்? என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா அம்மாவை காரி துப்பாத குறை. நம்ம ஜாதி என்ன? நம்முடைய பரம்பரை என்ன? ஒரு குயல் ஜாதியில பிறந்துட்டு காகை ஜாதியில போய் சேர்ந்துட்டிய நீ அப்படின்னு பாரம்பரிய கட்டு. இப்போ பயங்கரம் எங்க ஊர்லாம் நம்ப மாட்டீங்கன்னா, கன்வெர்ட் ஆன பிறகு சொந்தக்காரர் தான், ரிலேட்டிவ், அம்மா மாதிரி, தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி வளர்த்தவங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். அவங்க பக்கத்துல உட்காந்தா எந்திரிச்சு போயிருவாங்க. அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிடுறதான்ற மாதிரி பாரம்பரிய கட்டுக்கள் பயங்கரம். அது கிட்டையே கூடையே சேர்க்க மாட்டாங்க. அது பயங்கரமான கட்டுங்க. ஏன் ஆர்சி பாரம்பரியம் எல்லாம் எவ்வளவு பயங்கரமான பாரம்பரிய சபைகளுடைய கட்டுகள் எப்படி கட்டுப்படுத்துது? பழைய கால கிராமங்கள்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா, அந்த ஜாதி அந்த பாரம்பரியத்துல நீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. இந்து இதுல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, அந்த ஊர்ல புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதே தான் பாரம்பரிய சபைகள் ஃபாலோ பண்ணுது. இந்த சபையில நீங்க இல்லைன்னா சபை நீக்கம் செஞ்சிருவோம். என்ன பெரிய சபை நீக்கம்? கல்யாணம் பண்ண மாட்டோம், கல்ற கொடுக்க மாட்டோம். அதை பயந்துகிட்டு எத்தனை கோடி மக்கள் பாரம்பரிய கட்டுல மாட்டிருக்காங்க தெரியுங்களா? பாரம்பரியம் பயங்கரங்க. பாவத்தில் வாழ்வது இன்னொரு ஒரு குணாதிசயம். பயங்கர பாரம்பரியம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நம்ம ஊர்ல பல விதங்கள்ல, பல வடிவங்கள்ல இருக்கு சொல்லலாம். குடும்பம் குடும்பமாக, வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக, சில கிராமங்களே ஊர் ஊராக, ஒரு ஜெனரேஷன் இல்லை இன்னொரு ஜெனரேஷன் ஜெனரேஷன், 10-20 ஜெனரேஷன்ஸ் அதே பாரம்பரியம். என் புள்ள என் தாத்தா கீதா ஃபாலோ பண்ணிட்டு வந்ததே தான் பாரம்பரியம். பயங்கரமான கட்டு பாரம்பரியம். எங்க அப்பா ஏதோ எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, எங்க தாத்தா ஏதோ சொல்லி கொடுத்துட்டாரு, அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது எவ்வளோ கட்டுப்படுத்தி மக்களை பிடிச்சி வச்சது தெரியுமா? காஸ்பல் கிட்ட வராதபடிக்கு உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறி இயேசுகிட்ட மனம் திரும்பி உண்மையான சுவிசேஷத்துக்கு வராதபடிக்கு பாரம்பரிய மக்களை தலைவிரிச்சு கோலமாக ஆட்சி செய்து, பயங்கரமாக ஆட்சி செய்து. பாரம்பரியம் பல வடிவங்களில் பார்க்கலாம் நம்ம ஊரில். ஏன்னா இந்த ஆசி இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில இடங்கள்லாம் ரொம்ப பயங்கரம். கிறிஸ்து கிட்ட வந்துட்டோம்னா போச்சு, மே மாதாவை விட்டுட்டு போயிட்டேன்னா. நீங்களாம் சில பேர்லாம் ஆர்சியில் வந்திருக்கீங்க இல்லைங்களா? உங்கள் பாரம்பரிய கட்டு பயங்கரம். உங்கள் ஊர்லலாம் வர முடியுமா? உங்கள் குடும்பங்கள்லாம் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப பெரிய பவருங்க, பெரிய பவர். என்ன மாதிரி கட்டுப்படுத்துது? பயங்கரமாக கட்டுப்படுத்துது. கத்தோலிக் பவர் ரொம்ப பெரிய பவர். சமுதாயத்திலேருந்தே விரட்டிடுவாங்க, ஒரு ஊர்லேயே விரட்டிடுவாங்க, பயங்கரமாக செஞ்சிருவாங்க. இன்னும் கல்யாணம் சிமெட்ரி மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஜபம் பண்ணி பாதிரியார் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களும் சரி, நீங்கள் காண்டி எனக்கு இது வரைக்கும் சத்தியம் தெரியல, இது வரைக்கும் பைபிள் தெரியல, இப்போ தான் உண்மையான ஆண்டவர் அறிஞ்சேன்னு போய் சுவிசேஷத்தை பிடிச்சிட்டு நீங்கள் கத்தோலிக் சபையை விட்டு போனீங்கன்னா, உங்களையும் உங்களுடைய மூதாதையர் எல்லோரையும் நரகத்துக்கு தீர்மானம் பண்ணி பாதிரியார் தள்ளி விட்டுருவார். தெரியுங்களா? ரோமன் கத்தோலிக்கில் இருக்கு, அவங்க கையில் தான் இருக்கு நரகமும் பரலோகமும். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் அப்பா, உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கள ஃபோட்டோ, உங்கள் தாத்தா எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் நரகத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வருகிற பாரம்பரியம் பயங்கரம். நாலாவதாக பாவத்தில் வாழுகிற குணாதிசயம். 4 குணாதிசயம் பார்த்துருக்கோம். ரொம்ப சோகங்க. இதுதான் கோடிக்கணக்கான மக்கள் காஸ்பல் கிட்ட வராது காரணம். பேதுரு சொல்றாரு பாருங்களேன், உங்க முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த, அது பெரிய விஷயம் இல்ல, என்னது அது? வீணான வாழ்க்கை. அது எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. வெட்டி பாரம்பரியம் வீணான தேவ வசனத்துக்கு விரோதமா, தேவ வசனத்தை அவமாக்குற பாரம்பரியம் நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சும் கூட தான் இருக்கிறது. ஏன்? பாரம்பரியம், பாரம்பரியம் அது. சரி, நம்ம முடிப்போம். 4 காரியத்தை பார்த்துருக்குறோம். பாவத்தின் அகோரம், பாவத்தில் வாழுகிற குணாதிசயங்கள். முதலாவது என்ன? பலவிதமான இச்சைகளினால் கட்டுப்படுத்துறது, அறியாமையில் தேவனை குறித்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட அறிவில்லாத வாழ்கிறது. ஏன்னா எவ்வளோ சோகம் இந்த வாழ்க்கையில். சந்தோஷத்துக்கு, நிம்மதிக்கு, ஆறுதலுக்கு, ஊற்றுக்கு எல்லாமே தேவன் தாங்க. அவர் தெரியாத ஒரு ஜென்மம் வாழ்ந்துன்னா எவ்வளோ சோகமான ஒரு வாழ்க்கை, எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை. அதுதான் பாவம் செய்யறது. நமக்கு கடவுளே அறியாதபடிக்கு நம்மளை செஞ்சிடும். மூன்றாவதாக ஒரு வீண் பிரயோஜனம் இல்லாத மதிப்பில்லாத யூஸ்லெஸ் வாழ்க்கை. மூன்றாவதாக நாலாவதாக பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமைப்பட்ட வாழ்க்கை. இந்த விதமான சங்கிலியில மாட்டிக்கிட்டு தாங்க இயற்கை மனுஷன் தவிக்கிறது. அதுல இருந்து அவன் விடுதலை ஆகணும். மனுஷனுக்கு ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கு என்ன ப்ராப்ளம், இவருக்கு என்ன ப்ராப்ளம், அவருக்கு ரொம்ப குடி பழக்கங்க, அவர் ரொம்ப சிகரெட்டை குடிப்பார், இல்லைன்னா ரொம்ப இது சூதாடுவார். அது இல்லைங்க பிரச்சனை. மனுஷனுக்கு பிரச்சனை பெரிய, அதை விட ஆழமான பிரச்சனை. முதலாவது பிரச்சனை என்ன, அவன் இச்சைகள்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுறான். இச்சை அவன் மூளையை கெடுத்து அழுகி போட்டிருக்கு. அந்த இச்சை அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவன் இருக்கிறான். எந்த பக்கம் பார்த்தாலும் கடவுள் அவன்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் கொஞ்சம் கூட அறிவில்லாமல் அவன் இருக்கிறான். மூன்றாவதாக வீணான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ தொடங்குறான். வீணான ஒரு வாழ்க்கை, பாரம்பரிய கட்டில் அவன் மாட்டியிருக்கிறான். இந்த மாதிரி அவன் மாட்டியிருக்கும் போது அவன் வந்து தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கட்டுக்களை மாட்டியிருக்கிறான். இதான் பாவ கட்டு. இதுலேருந்து உடைக்கிறது தேவனால் மாத்திரத்தான் முடியும். இதுலேருந்து தான் மீட்பு வேணுங்க. பேதுரு நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த மீட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன, இச்சைகளால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் உங்களை மீட்டார்னா இனிமேல் நீங்கள் இச்சைகளின்படி நீங்கள் நடக்க வேண்டியதில்லை, இச்சைகளால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றார். ரெண்டாவதாக அறியாமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கீங்க. இப்போ தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தேவனுடைய அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, தேவனோடு நெருங்க முடியும், தேவன் யாருன்னு தெரியும், அதுலேருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க. மூன்றாவதாக ஒரு வீணான ஒரு வாழ்க்கை இல்லை. யோசிச்சு பாருங்களேன், நம் மூதாதையர்கள் யாருமே வாழ முடியாத ஒரு வாழ்க்கை, வீணான வாழ்க்கையை வாழ்ந்து பாரம்பரியத்துக்காக செத்து போனாங்க. சமுதாயத்து பயத்தினாலையும் பாரம்பரியத்தினாலையும் வாழ்ந்து செத்து போனாங்க. அப்படி நம்ம வாழ வேண்டியதில்லை. தேவனுக்கு பயந்து ஒரு அர்த்தமுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். நாலாவதாக ஒரு பாரம்பரிய கட்டுகளால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். நம்மலாம் வந்துடுறது அவ்வளோ ஈஸியாக. யோசிச்சு பாருங்களேன், நீங்களாம் கூட ரோமன் கத்தோலிக்கில் இருந்திருக்கீங்க இல்லையா, எப்படிங்க நீங்களாம் வந்துட்டீங்க? இது தேவனுடைய மகா பெரிய செயல். நீங்கள் மீட்கப்பட்டதுனால் யுவர் ரிடீம்ட். பேதுரு அதான் சொல்கிறார், நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் ஊக்குவிக்க பார்க்குறாரு. ஊக்குவிக்க பார்க்கும்போது என்ன மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணுறாரு, தேவன் உங்களை எதுலேருந்து மீட்டிருக்காருன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியத்துலேருந்து மீட்டிருக்காருன்னு பாருங்கள். ஒரு மனுஷன் சொல்றாரு, பாவ மனுஷன் இருக்கக்கூடிய நிலைமை, மனுஷன் வந்து ஒரு சில பாவி பாவத்துக்கு ஒண்டி அடிமைப்பட்டு இல்லை, இந்த பாவ குடி அது இதுக்குன்னு இல்லை, அவன் பலவிதமான சங்கிலிகளை தன்னில் மாட்ட வச்சுட்டு இருக்கான். பலவிதமான சங்கதிகள், ரொம்ப ஆழமான விதத்தில் அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். எப்படி, வஞ்சிக்கிற இச்சைகள்னால முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு தேவனை குறித்து எந்த விதமான அறிவும் இல்லாமல் பூமிக்கு பாரமாக வாழ்ந்து கொண்டு பாரம்பரிய அர்த்தமில்லாத பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டு ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்தை தேவன் மாத்திரம்தான் உடைக்க முடியும். அந்த மனுஷன் வந்து அவனுடைய முழுமையாக தீட்டுப்பட்டப்பட்டிருக்கான். கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை அவனுக்கு, தலையிலிருந்து கால் வரைக்கும் அவனுடைய உடம்பெல்லாம் பாவத்தினால கரப்பட்டு போயிருக்கு. தேவனுடைய சாயலால் அவன் சிருஷ்டிக்கப்பண்ணப்பட்டிருக்கிறான். தேவனுடைய சாயல், தேவனோடு ஐக்கியம் பெறுவதற்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் வீழ்ச்சி அடைந்த பிறகு அவன் இன்னமே ஐக்கியமாக இருக்கிறது பிசாசுகளோடு தான் ஐக்கியமாக இருக்க முடியும். அவன் பிசாசுகளோடு தான் ஐக்கியம் முடியும். அவன் மாம்சம் முழுமையாக சுத்தமாக இருக்கிறது, அவன் ரத்தம் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, பாவத்தில் இன்ஃபெக்ட் ஆகி அவனுடைய அங்கங்க எல்லாமே கெட்டு போயிருக்குது. அவனுடைய மூளை அசுத்தமான சிந்தனையை தான் சிந்திக்கும். அவனுடைய உணர்ச்சிகள் அசுத்தமான கற்பனைகளை தான் சிந்திக்கும். அவனுடைய வாய் சகல அங்கங்களும் தீமையை செய்யறதுக்கு தான் நாடும். வேதம் எப்படி சொல்லுது தெரியுங்களா, அவனுடைய பாகத்துல எந்த பாகமும் அங்கங்களையும் கடவுளோடு ஐக்கியம் பெறுவதற்கு தகுதியே அற்று போயிருச்சு. ஏன்னா அவனுடைய நாவு வஞ்சனை உள்ளது, வெறும் பொய் பேசுற நாவு. அவனுடைய உதடுகள் பாம்ப மாதிரி விஷகரமானது. அவனுடைய தொண்டை பிரேத குழி. அவனுடைய கண்கள் வேசித்தனத்தினால் நிறைந்திருக்கிறது. அவனுடைய காது தன்னுடைய கடவுளுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு செவிடா இருக்கிறது. அவனுடைய கையை தீமை செய்யறதுக்கு தீவு இருக்கிறது. அவனுடைய காலு ரத்தம் சிந்துறதுக்கு ரெடியா இருக்கிறது. மூளை கேடான மூளை, இருதயம் பயமா தீமையானது, அவனுடைய சித்தம் மனம் திரும்பாத சித்தம், அவனுடைய மனசாட்சி மாசுபடுத்தப்பட்டு அவனுடைய உள்ளையும் வெளியையும் ஃபுல்லாக கெட்டு போயிருக்கிறான். அப்படித்தான் இயற்கை மனுஷன் இருக்கிறது. பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா, இதுல இருந்தெல்லாம் தான் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க. தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால இப்படி இருந்த உங்களை அவர் மீட்டு இருக்கிறார், இச்சைகள்னால மீட்டு இருக்கிறார், இச்சைகளின்படி நடக்க வேண்டியதில் அறியாமையில மீட்டு இருக்கிறார், அப்புறம் பாரம்பரியத்தின் வீணான வாழ்க்கையிலிருந்து மீட்டு இருக்கிறார். ஆகவே நீங்க பரிசுத்தத்தை நாடுங்க, அதான் பேதுரு சொல்றது. நம்ம இதோடு முடிப்போம். தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை நமக்கு செஞ்சிருப்பதனால் அது ஒரு விஷயமா நமக்கு பாருங்களேன். ஆகையால் இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடுக்கையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்ம கேட்டுக்கணும், நம்ம அறிந்திருக்கிறோமா இவ்வளோ பெரிய மீட்பு, எதினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்? அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து படிப்போம் எதன் மூலமா நம்ம மீட்கப்பட, அதனால தான் இவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நமக்கு. எதனால் மீட்கப்பட்டிருக்கோம், எதற்காக மீட்கப்பட்டிருக்கோம், யாருனால மீட்கப்பட்டிருக்கோம், தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்யும். எதினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோன்னு நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒருவேளை இங்க சில பேர் நீங்க இன்னும் மீட்கப்படாத நிலையில நீங்க இருக்கலாம். எவ்வளவு பயங்கரமான உங்களுக்கு வியாதி இருக்கிறதுன்றத கூட உணராத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம், அதனாலதான் நான் வரல, இந்த காரணத்தினாலதான் ஆண்டவருக்குள்ள வரலன்றதுனால நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கொடான் கோடி பிசாசுகள்னாலையும் வஞ்சனைனாலையும் பலவிதமான சங்கிலியினாலையும் கட்டப்பட்டு பிசாசன் ராஜ்யத்துல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து மீட்பதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்திருக்கிறார். உங்களுடைய வியாதியை நீங்க உணர்ந்து அந்த குருடன் கத்தின மாதிரி தாவீதின் குமாரனே என் மேல் இறக்கமாயிரோன்னு நீங்க இந்த நேரத்துல அவர் இடத்துல கதறினாலும் அவர் உங்களை மீட்க வல்லவரா இருக்கிறார். அவரை நோக்கி கதறுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாவத்தில் வாழ்ற கொடூரம் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். அதிலிருந்து மீட்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு நமக்காக வந்திருக்கிறார். அவர் மீட்பதற்கு கிருபையின் காலம் இது, அதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். எங்கள் அருமையான தேவனே, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்திலேயோ உங்களுடைய வார்த்தையை ஓரளவுக்கு நான் எடுத்து சொல்ல எனக்கு உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, என்னுடைய பலவீனமான வார்த்தைகளுடைய மீட்பை குறைவுபடுத்துகிறதாக இல்லாதபடிக்கு ஆவியானவரே உதவி செய்யும். இந்த ஆழத்தை புரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். பேதுரு கேட்குற மாதிரி நீங்கள் எதனால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் ஒருபோதும் அந்த அறியாமையில் வாழாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எவ்வளோ பெரிய பயங்கரத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கோம் என்பதை யாராண்டவரே இச்சைகள்னால எங்களை காப்பாற்ற முடியும், யார் இந்த பாரம்பரிய கட்டுகள்னால எங்களை காப்பாற்ற முடியும். ஐயோ, கோலியாத் மாதிரி எங்களுக்கு முன்பதாக நிற்கிறதே, எத்தனையோ பேருக்கு சொன்னாலும் வராமல் நிற்கிறாங்களே, யார் இந்த அறியாமையிலிருந்து நீக்க முடியும்? எங்களுடைய தேவனுடைய மகா பெரிய செயல், அவருடைய இறையாண்மையின் தீர்மானம் தெரிந்து கொள்ளுதல்னால, நாங்கள் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டதுனால தான் நாங்கள் மீண்டு வந்திருக்கிறோம், பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து வந்திருக்கிறோம். அதை உணர்ந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதுக்கு நன்றி உள்ள உதயத்தை தாருமாண்டவரே. எதுலேருந்து நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோன்றத ஒரு போதும் மறவாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே. நன்றி உள்ளத்தை எங்களுக்கு தாரு. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. ஆமென்.